ஆனால் நாம் அதிகமாக கோபம் கோபம்னு சிலர் சொல்றதை நம்ம பார்த்தோம்னா நம் ரத்தத்தில் அந்த இதே மாதிரி ரத்த கொதிப்பு அந்த நிலையிலும் வரும். அதிகமாக நாம் பழகும் போது, ரொம்ப நண்பர்களாக பழகும் போது, பிறர் ரொம்ப அவசப்படும் போது, ஒரு வேதனைப்படும் போது கேட்டாலே இந்த உணர்வு நமக்குள்ள வந்துடும், ரத்தத்தில் கலக்குது. நாம் தொழில் செய்ய இடங்களில யாருக்குள்ளயா அதிகமா பழகணும், அவங்க உணர்வு கேட்ட உடனே அந்த உணர்ச்சியை நம்ம உடலுக்குள் செய்து அவர் வழியிலும் நமக்குள் தீமையான நோய்கள் வருது. இப்படி நமது கண் ஒரு மனிதனை பார்த்தால் அந்த மனிதன் நிலையை பதிவாக்கி விடுகின்றமா? நாம் கண்ணோடு சேர்ந்து காந்த புலனும் அவர்கள் உடல்ல இருந்து வரக்கூடிய உணர்வினை கலந்து உயிரில் மோதை செய்து உணர்வின் அறிவாக அறிய செய்ய முடிகின்றது. அப்படி அறிந்தாலும் நம்ம ரத்தத்தில் கலந்து விடுகிறது. இப்படி இன்றைய நிலை நாளை இல்லை. இன்றைய காற்று மண்டலத்தில் இன்று ஒரு விதமாக இருக்கும், இன்று இருக்கக்கூடிய நிலை நாளை இல்லை. ஒரு மனித உடலுக்குள் இன்று இருக்கும் நிலை நாளை இல்லை. நாம் இந்த பிரபஞ்சத்தில் இன்று இருக்கும் நிலை நாளை இல்லை. இந்த சூரியனிலேயே இன்று இருக்கும் நிலை நாளை இல்லை. ஏனென்றால் பல நிலைகள் எடுக்கும் போதும், இப்ப மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிர் இயக்கப்படுகளை வாங்கியில் சுழட்டு போகும்போதும் அதன் இருப்புக்குள்ளும் சென்று இப்ப எப்படி இங்க அணுகுண்டு வெடித்தோன்னு இதே மாதிரி அந்த உடலுக்கு, ஏன்னா அதுல இருந்து வந்தது தான் எல்லாமே. அதற்குள் சென்றவுடனே மனிதனால் உருவாக்கப்பட்ட கலக்கப்பட்ட அந்த வீரிய கதிர் இயக்கப்படுகள் சூரியனுக்குள் போன உடனே அதுக்குள் கொடிகளான அதிகமாகி இருமலைகள் கொண்ட பெருமலைகள் எப்படி கக்குதாரியே வேற அதில் அதிகமாக சூரியன் நிறைகின்றது. அப்ப அந்த கதிர்வீச்சுகள் அதிகமாக சூரியன் வந்து இப்ப வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த கதிர்வீச்சுகள் அதிகமாக வெளிப்படும் போது மற்ற கோள்களிலும் இந்த கதிர்வீச்சின் தன்மை அதிகமாகிறது. ஆக மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் அது சேர்க்கப்படும் போது சூரியனும் கலக்கின்றது, மற்ற எல்லா கோள்களையும் கலக்கு. ஆகவே நமது பிரபஞ்சம் இன்றைய நிலையில் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம பிரபஞ்சத்தில் உருவாக நிலை இது. இந்த நம்ம பிரபஞ்சத்தின் வச்சு வெளியே செல்லும் போது அதை நாம 2000 சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம், அதற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கு. அதே சமயத்தில் இதே போல சில அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் நம்ம விஞ்ஞானத்தை கொண்ட அந்த விஞ்ஞான அறிவு கொண்ட மனிதர்களும் உண்டு. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய விஷத்தன்மை அந்த பிரபஞ்சமும் மாறுது. சில நேரங்களில் நீங்க தியானத்தை எடுத்தீங்கன்னா மண்டலங்களை தெரியப்படுத்தலாம். ஏன்னா நமக்கு இதெல்லாம் பார்க்கும் அதிசயங்களை காட்டிலும் நமக்கு தேவை ஒரு நட்சத்திரத்தின் உணர்வு தான். இது தெரிய தெரிய உங்க எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த 2000 சூரிய குடும்பங்களையும் கூட உணர்வு இயக்குவதை உங்களால் அறிய முடியும். ஏன்னா அதை அறிய வேணும் எண்ணத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா தீமைகள் கலந்து நமக்கு தீமை நீக்கிய அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு வரும். நமக்கு போன உடனே ஒரு லைட்டை போட்ட உடனே எப்படி விஷத்தன்மை போறோம்னு அதை அறிய முடிகின்றதோ, இது உணர்வின் தன்மை நாம் வலுப்பெறும் போது தீமையை உணரலாம். ஆனால் அந்த அறியும் தன்மை வரும். உலகம் எப்படி இருக்குன்னு அறிந்து கொள்ளலாம். ஆனால் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளை நாம் செலுத்தவே கூடாது. இது வசிக்க வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று உணர்வை செலுத்தி ஆராய்ச்சி பண்றதை விட்டுரும். காரணம் அவன் உடல்ல வரக்கூடிய உணர்வு நமக்குள்ள வரும். அவன் என்ன செய்வான், தப்பு செய்வானா, குற்றவாளியா இருப்பானான்னு என்ன வேண்டாம். ஆக நமக்குள் இருக்கும் சக்தி கொண்டு அவன் தெளிந்த மனம் பெற வேண்டும். தெளிவான உணர்வுகள் நமக்கு முன்னாடி பாதுகாப்பா வைத்துக் கொள்ளும். இல்லை என்ன இந்த உணர்வுகள் அவன் உடல் என்றது உணர்வுதான் வசிஷ்டர் பிரம்மகுரு. ஒன்று அறிய வேண்டும் என்ற ஆசை பெற்றால் இது கவர்ச்சி என்ற நிலை, அது கவர்கின்ற நிலை. அதற்கு பெயர் தான் வசிஷ்டர் வந்து ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்குறாங்க. ஏனென்றால் ஒருத்தருடைய உணர்வை நாம் கவர்ந்து அறிய வேண்டும் என்றால் நாம் அந்த உடல் இருந்து வரக்கூடிய அந்த சமயம் எந்த குணத்தால் அவன் வெளிப்படுகிறானோ அந்த உணர்வை நாம் நுகர்ந்தேறுகின்றது. நுகர்ந்த உணர்வு உயிரில் பெறுகிறது. அந்த சமயத்தில் இப்படித்தான் செய்கின்றான் இவனுடைய நிலை மோசமானது. இப்ப நீங்கள் சில நேரங்களில் பார்க்கலாம், ஒரு உங்கள் உணர்ச்சி முகங்கள் அந்த உணர்வுத்தக்க முகங்களையும் கண்களையும் அந்த வெளிப்படும் தன்மை பரலாம். அப்ப என்ன செய்யறாங்கன்னு இதே பழக்கத்தினருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஜோசியம் பார்க்கறவங்க ஒருத்தன் முகத்தை பார்த்து பார்த்து சொல்லக்கூடியவங்க எல்லாம் வந்து சில பேர் இதை அந்த ஒருத்தரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் இதே மாதிரி அறியலாம். ஏன்னா அதனால பெரிய உடல் என்று வரக்கூடிய நாம் கவர்ந்து பார்க்க போகும்போது இது பேர் வசிஷ்டர். நாம கவரக்கூடிய உணர்வுகள் கவர்ந்தது ஆம்பாலாகின்றது. ஆக நான்பாடு என்ற நிலையை நமக்குள்ள ஆனால் அது உருவாக்கும் தன்மை பெற்று விடுது. அப்ப நம் உடல்ல உருவான வசிஷ்ட பிரம்மகுரு எத்தனத்தின் தன்மை நமக்குள் கவருகின்றோமோ அது அணுவாக இருந்தால் பிரம்மம். ஆனா எந்த குணத்தின் தன்மை அணுவாகின்றதோ அந்த சக்தி அதுதான் வசிஷ்டரின் மனைவியாக அருந்தேரி. அவர் எந்த சமயத்தில் எந்த குணத்தின் தன்மையில் அந்த சக்தி இணைந்தே வரும். அப்ப நமக்குள் அணுவாகிவிட்டால் அந்த சக்தியின் தன்மை நமக்கு இயக்கம். இந்ததான் வசிஷ்டர் தர்மகுரு என்று ராமயணத்தில் இது உணர்வின் இயக்கங்களை பற்றி அதுக்கெல்லாம் காரணத்தை வைக்கின்றார்கள். அதனால் அங்கே என்ன செய்து ராமயணத்தில் தசரத சக்கரவர்த்தி யாரு நமது உயிர் தான் பத்தாவது நிலை அடையக்கூடிய சக்கரவர்த்தி என்றதனை காரணத்தை வைக்கின்றார். அப்படி தசரத சக்கரவர்த்தி எப்படி இருக்கின்றார், நானூறு மேனி அவர் கண்டனம் கட்டவே இல்லை கலட்டவே இல்லை. காரணம் எதையெல்லாம் நுகர்கின்றாரோ எதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ எதை நாம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ எதை பெற வேண்டும் என்ற அந்த ஆசைகள் வருகின்றதோ இது வசிஷ்டர் என்ற பொருள். இப்ப நாம் ஒரு பெண்ணை ஆசைப்படுகிற எந்த வசிஷ்டர் இந்த உணர்வின் தன்மை பெற்றத்தில் அதன் உணர்ச்சியின் தன்மை வருது. அந்த எதிர்ப்பான நிலைகளிலிருந்து இந்த உணர்வை நாம் சேர்க்கின்றோம். அப்ப அந்த ஆசையின் தன்மை பெறவில்லை என்றால் அந்த ஆர்வம் தனக்குள் தோணும். இந்த ஆர்வம் தோன்றும் போது அது மேல் ஆசையா இருக்கும்போது இந்த சிந்திக்கும் தன்மையும் இழைக்கப்படுகிறது. இந்த உணர்வின் தன்மை அதனுடைய நெகடிவாச்சு. இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அந்த உணர்வின் அணுவாக மாறிவிட்டால் இந்த ஆசையின் நோக்கங்கள் அது அதிகமாக அது உருவாக்கி கொண்டிருக்கும். பின் அதுவே நமக்கு விஷத்தன்மையாக மாறும். ஆக எதை கவர்ந்து கொண்டோமோ அந்த ஆசையின் உணர்வு நமக்குள் வந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒரு பெண்ணை ஆசைப்படுறானா அத்த பெண்ணெல்லாம் ஆசைப்படுகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி பெண்கள் ஒன்றை ஆசைப்படுகிறார் என்றால் அந்த உணர்வின் தன்மைத்தால் அடுத்து வரும்போதுல அந்த உணர்ச்சி இருக்கும். ஆக இந்த கண்கள் எதன் உணர்வுகளோ அதை கவரும் சக்தியாக தான் மாறும். ஆகவே நாமும் எப்போதுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணி அது உணர்வின் தன்னால் அடிக்கடி நமக்கு சீனை என்ற உணர்வு வந்தால் நம்முடைய நினைவு அங்கேயும் சேரும். அது கவர்ந்து கொண்ட உணர்வு நமக்கு இதை மாற்றிக்கொண்டே வரும். இதனால் மனிதன் வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றது ராமாயணத்தை நாம் பத்தாவது நிலையை அடையக்கூடிய இது சக்கரவர்த்தி. இப்போ ஒரு நாட்டை ஆள்பவன் ராஜா, ஆனால் பல நாட்டை அடைக்க ஆற்றுவன் இன்னைக்கு இதற்கு என்ன செய்யணும் அவன் சக்கரவர்த்தியா இருந்தான். சுக்கு நிறாமல் சக்கரவர்த்தி எந்த பட்டம் பயாச்சு இந்த சக்கரவர்த்தி நிலை என்று இந்த நம் இதுல எந்த அரசுக்கும் எந்த நாட்டுக்கும் இல்லை. ஆனால் பிரிட்டன் ஒண்ணுதான் எல்லா நிலையும் அடைச்சி எதிலுமே இவருடைய வலிமை கொண்டு அந்த வலிமையால் மற்றொன்றை அடிமையாக்கும் தன்மையை பெற்றிருந்தான். இதே மாதிரிதான் நம் உடல் இந்த உயிர் வந்து எல்லாவற்றையும் ஆட்சி புரியும் சக்கரவர்த்தியாக இருந்தது. நாம் பார்த்தவங்க கேட்டவங்க நுகர்ந்தவங்க இதையெல்லாம் இப்போ ஒருத்தரை பார்க்கிறோம் அவனை அடக்க வேண்டும் என்ற உணர்வுகள் மிருகங்களுக்கு இவை மற்ற உயிரினங்களுக்கு தன் இறை தேடப் போகும். அப்ப தனக்கு எதிரி வரும்னு தப்பியோட எண்ணம். ஆனா அதே சமயத்தில் தாக்க வந்தா அவரிடம் தப்பிக்க வேண்டும் என்று எண்ணம். அந்த உடலை காக்கதான் அதற்கு ஒண்ணும் இந்த மனிதனுக்கு மட்டும் ஆசை இது எப்படி அறிவுபெற வேண்டும் நாம் எல்லாத்துக்கும் உயர்ந்திருக்க வேண்டும் ஆசை இருக்கு. இந்த ஆசையே வளர்த்து போயிருக்கும். நீ செல்வம் எவ்வளவுனால் இருக்கட்டும் இந்த ஆசை மட்டும் அடங்க. நீ சாப்பாடு போட்டு போங்க போதும் போதும் நீ எவ்வளவு போட்ட உடனே கொஞ்சம் வயிறு இருந்துச்சுன்னா எப்போ நீ போட போட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் போடுறதுக்கான கோபம் தான். அதே சமயத்தில் இந்த செல்வம் வர்றது வந்துகிட்டே இருந்த கோபம் வர்றது இல்லை கொஞ்சம் சந்தோஷம் வந்துகிட்டு நீ வருமானம் வருதுன்னா குஷியா இருக்கு. ஒரு வருமானம் கொஞ்சோடு குறைஞ்சினா வரும் சோர்வு வரும் அந்த வேதனை வரும். அந்த வேதனை வந்தவனை யாராவது நமக்கு சிரிச்சு பேசினா அவ்வளோ சண்டை போச்சு பாரு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கிண்டல் பண்ணுறோம் பாரு அப்படிங்கிற இந்த உணர்ச்சி தான் வரும். ஆகவே மனிதனுடைய ஆசை இருசூழும் நிலையதான தவிர தெரிந்து கொள்ளும் நிலையில்லை. ஒரு விஞ்ஞானி அகந்த அண்டத்தையும் அவன் காணலாம். அந்த அகந்த அண்டத்தை அவன் காண்டாலும் அவன் குடும்ப வாழ்க்கையோ மற்ற நிலைகளில் சூனியந்தான். அந்த உணர்வுகள் அதிகமாக அதிகமாக காராட்சியெல்லாம் கொடுக்க வந்தா போதும் உடனே விருப்பு உணர்வு இதனிலை ஆகும்போது அவனுக்கு ஒரு மயக்கமே வரும். இதே மாதிரி இந்த ஜோசியம் ஜாதகம் பார்க்கிறவங்களுடைய நிலைகள் எடுத்துக்கிட்டோம்னா இதே போல அறிய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக தூண்டும். அந்த அதிகமான தூண்ட போகும்போது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு ஆராய்ச்சியும் ஆக இந்த ஜாதகத்தையும் இது ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மனிதனை என்றாங்க அவங்க உடல்ல வெளியே தீமையெல்லாம் இங்க ஒட்டுமொத்தமா சேரும். ஆக இந்த உணர்வு என்ன செய்யுது, எல்லாருக்கும் அடிமையான மாதிரி எல்லாம் இதுல எந்த தீய உணர்வுகளோ அதை அடிமையிச்சிருக்கு. யார் உடல் அதிகமா தீமையாவது அதன் உடலுக்கு கொடுப்போம். இதெல்லாம் இந்த இயற்கை நீதிகள் இந்த வழியில் நடக்கும். நான் ஒருத்தர் பிரச்சனை என்ன செய்யறான் என்ன செய்யறான் என்ன செய்யறான்னு நீங்க அடிக்கடி இது பண்ணீங்கன்னா அவன் உணர்வு நமக்குள்ள வரும். இப்ப அவன் எப்படி தப்பு பண்ணான்னு அதெல்லாம் வந்துடும். அவன் தவறுந்த உணர்வுகள் வரப்போம்போது நம்ம என்ன செய்யணும், இஸ்ராயத்துறோம் நட்சத்திரத்தின் பேரர் தரும் நம்மளோட சுற்றப்பட்டிருக்கணும். அவனும் ஒரு தெளிவானவனா வரணும், நல்லவனா வரணும், நல்லது செய்யணும். அந்த அன்பு அவனோட வரணும்னு சொல்லிட்டோம்னா அவனை பற்றி நிலை என்ன, மோளக தனியா சாப்பிட்டாலே செய்யுது காரமா இருக்கு, உப்பு தனியா சாப்பிட்டா கைப்பா இருக்கு. ஆனா அந்த கைப்பு இல்லாதபடி நமக்குள்ள எடுத்து குழம்பு விஷயத்த என்ன செய்யறோம், ருசியா மாத்திரம். ஆக அவனுக்கு தீமையின் உணர்வு தீமை செய்வோம், தீமை செய்து கொண்டிருக்கின்றான், தவறான வழியை செய்திருக்கான். இந்த உணர்வு வந்தானே அடுத்தவங்கிட்ட நம்ம அவன் தவறு செய்யறான் தவறு செய்யறான் தவறு செய்யறான். அந்த உணர்வுகள் நம்ம ரத்தத்தை கவனம் நினைச்சது நமக்குள் நல்ல உணர்த்தை அது மாற்று அறிந்து கொள்ளலாம், ஆனா நமக்குள் மாற்றும். அந்த மாதிரி தவறுந்த உணர்வு அறிந்தான் உடனே இஸ்ரா என்ற அந்த சூரிய நட்சத்திரத்தின் நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ளும். இல்ல ஆனா நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துறது இந்த உணர்வு நாம் சுவாசித்து ரத்தத்துடன் கலந்து விடுது. அதனாலதான் நாமோ அரங்கநாதம் எதன் உணர்வு உயிர் எப்படுதோ அந்த உணர்ச்சியில் நாதங்களாக மாறும். ஆனா அந்த உணர்ச்சியின் நம்ம உடலை சென்றத்தின் ஆண்டான் எத்தனை சுருக்கமா நாம நுகரும் உணர்வுகள் நம் உடலை சென்றத்தின் அந்த உணர்ச்சியின் நாதங்களாக மாறி நாம இரத்த நாணங்களிலே அல்லது இந்த உடல்ல உணர்ச்சிகள் கலக்கப்பட்டு நம்மை எப்படி ஆளுகின்றது அந்த உணர்ச்சி என்பதனை தெளிவாக சொல்கிறதான் அரங்கநாதன். நான் அரங்கத்துக்குள் இந்த உயிரின் தன்மை பட்ட பின் அந்த நாதங்களாக மாறும். ஆகவே ஞானிகள் நாம் எல்லாம் புரிந்து நடப்பதற்குதா அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு காரணத்தை இருக்கு. அதனால இதை போல அந்த உணர்வுகள் நம்ம ரத்தத்தில் கலந்து விட்டார் நாளடைவில் அந்த இந்த உணர்ச்சியில் எல்லோருக்களையும் போய் சேரும். சாந்தமானது மற்ற வெறுப்பு வேதனை என்று உணர்வு இது அதுக்குள்ள போய் அடங்கும். ஆனால் அதே சமயத்தில் நாம அருஞ்ஞானின் உணர்வை எடுத்தால் அதன் வீரியத்தை தணிக்கும். ஆக இதையெல்லாம் வெண்டவன் துருவ நட்சத்திரம். அதனால நமது வாழ்க்கையை தியானமாக மாற்றும். எப்போதும் நம்ம வாழ்க்கை சோர்வோ சஞ்சலமோ சங்கடமோ வெறுப்போ தொழில் வேதனையோ இதெல்லாம் வரும்போது அதை சொந்தமாக்க வேண்டாம், அதை மாற்றி அமைத்தது முருகு. நாம் குழம்புகளை மாற்றி அமைக்கின்றோம், பல உலோகங்களை சேர்த்து ஒரு உரு உலோகங்களாக மாற்றுறோம், பல பொருள்களை பல வண்ணங்களாக மாற்றுறோம், பல பல உணர்வை மண்ணை எடுத்து பல விதமான பாத்திரங்களாக மாற்றுறோம். இதனால இந்த ஆறாவது அறிவார். ஆகவே நமக்குள் அறிந்து தீமை என்று தெரியுது, அது நம்ம உடலுக்குள் போனா அது மீண்டும் அந்த நினைவுகள் தெரியுது. நீ சந்தோஷமா இருக்கும்போது ஒருத்தன் குறுக்க வந்து சொல்லிட்டான் என்ன நடக்கின்றது, உடனே வெறுப்பு தொலைஞ்சி பல நேரத்துக்கு வந்தா நல்ல ஆராய்ச்சியில் இருந்து இந்த மாதிரி ஆகிப்பட்டேன். அப்ப அந்த உணர்வு வலுவரப்போம்போது நாம் எந்த குணத்தோடு செய்தோமோ அந்த உணத்தோடு அறியப்பட போகும்போது இதே உணர் ரத்தத்தை கலந்து முதல்ல பாஞ்சது அதை எடுக்கும் சக்தி நம்ம நல்ல குணங்களுக்கு வந்துடும், நல்ல குணங்கள் உருவாக்கி அந்த அணுக்களுக்கு வந்துடும். அப்ப இது கண்ட உடனே நம் ஆன்மாவில் இப்போ எப்படி இருக்கோ நம் அணுவின் நிலைகளை இதை வட்டமிட ஆரம்பிச்சோம். ஆக நல்ல உணர்வு சேர்க்க முடியாது, நம்ம சிந்தித்தாலும் கூட அது சிந்திக்கும் தன்மை இல்லாத போயிடும். இதெல்லாம் எதனால வருது, நம் மனிதனானப்பன் இதாக ஆகவே எல்லாவற்றையும் தசரத சக்கர வச்சுன்னா எதனையும் இந்த ஆட்சி புரியும் தன்மை பெற்றது நம்ம இருக்கு. ஆக சக்கரவர்த்தி என்ன செய்தார், சத்திரிய தர்மம் அவன் நல்லதை பற்றி என்றதில்லை, தான் பெற வேண்டும் என்ற ஆசையும் உணர்வான் வரும். ஆக நாம் எத்தகைய நிலை வந்தாலும் நாம் அறுத்தவனை அடைக்க ஆட்சி புரியும் தன்மை வரும். இப்போ ஒருத்தன் நல்லது சொன்னால் அந்த அரசனுக்கு போய் இது சரியில்லை அடுத்த நாட்டை நீ செயல்படுத்த வேண்டாம் அந்த அரசன் உருவான் அந்த சக்கரவர்த்தி உருவான எந்த அரசுக்காவது மந்திரியோ இதெல்லாம் ஆகாதுன்னு சொன்னான், எனக்கு நீ குறுக்கனையும் ஐந்தாம் படை போடுறது இதை காட்டி கொடுத்தோம் இவனை முதல்ல மாற்று. அரசசபையில் என்ன நீதிகள் இருக்கு, இதே போலதான் நாம பத்தாவது நாளை அடையக்கூடியவங்க இந்த சேர்க்கும் ஆசை வரும். எதன் உணர்வின் தண்ணி தீயது வந்ததோ அவனை எப்படி அழைக்க வேண்டும் என்பது, அதே சமயத்தில் ஒரு சாந்தமா இருக்கிறான் நீங்க ஒருத்தர் குடுத்துட்டு நல்லது சொல்றாரு அவனுக்கு உதவி செய்திருக்காரு சும்மா விடுறோமா, அவன் எப்படி தட்டு பிரிக்க ஆசை வருது. ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா அவர் கொடுக்கற வேலையில வாங்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு பழக்க தெரியாதுன்னு சொல்றேன். அவன் இருக்கும்போது குடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம மோசமான தங்கத்தனமானோம் சொல்றோம். ஆக எதன் உணர்வின் தன்மை இயக்குதோ அந்த உணர்ச்சியை நமக்குள்ள இயக்கி காட்டுது. அப்ப எது இயக்கி காட்டுது? நம் உயிரலாம். எதை நுகருமோ அரங்கநாதம் வந்து உணர்ச்சியை தான் நம்மை ஆண்டால். ஆக அந்த உணர்ச்சியின் செயலாக தான் அந்தந்த சமயத்தில் அதை நிலைகள். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க, ஒருத்தன் அவியோகத்தை நாங்கள் செய்து பார்த்தவன் நினைச்சு நுகர்றீங்க, நுகர்ந்த உடனே அந்த உணர்ச்சி நம்மை ஆளு. இந்த பத்தாம் நாளை அடையக்கூடிய இந்த உயிர் என்ன செய்யுது? நாம் அவன் தவறு செய்கிறான் என்ற உணர்வு தான் நமக்கு தெரியுது. அதே சமயத்தில் நாம் தவறு செய்யக்கூடிய நிலையில் நினைச்சு நியாயப்படுத்து. நீ தவறு செய்தவங்களாம் பாருங்க, தவறு செய்த ஏற்றுகிறாங்களா? அதான் சத்திரிய தர்மம் என்ன அப்படின்னா, தன்னை பெற வேண்டியதுதான், பிறரை அடிமைப்படுத்த வேண்டியதுதான் இந்த சத்திரிய தர்மம். சரிதா ராமாயணத்திலும் மற்ற மகாபாரதத்திலும் அந்த சத்திரிய தர்மங்களை பற்றி சொல்லியிருக்கு. ஆகவேதான் இதுல பசி அதன் தசரத சக்கரவர்த்தி யாரு? வசிஷ்டர் தான், பிரம்மகுரு. ஆகவே நாம் எதை என்றுமோ கவர்றமோ அதன் அளவுதான் நமக்குள் அதை உடலாக்குவதும் அதன் சக்தியாக நமக்குள் அணுக்களாகிறதும் இன்றைய நிலை நாளை மாற்றும் நிலை வருகின்றது. ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்குறான். ஆகவே இந்த பத்தாவது நிலை அடையக்கூடிய நினைச்சிடும். நம் பல தீமைகளையும் பத்து நிலைகளும் இருக்கிறோம். ஆக தனக்கு ஆகவில்லை என்றால் அடக்க வேண்டும் என்று என்றும், ஆக சாந்தமானவனும் அவன் அடிமைப்படுத்த வேண்டும் என்றும். வேறவண்டு எவ்வளவு நல்லவனா இருக்கும், சாந்தமா இருக்கட்டும், அவனை பார்த்து நம்ம கிண்டல் பண்ண யாரும் ஏமாண்டுகிட்டு இருக்க ஏமாடுகின்ற நிலையம். அதே சமயத்தில் நம்ம கேட்டு கொடுக்கலன்னா அவனை எப்படியும் அவனை இருந்தா எல்லாத்தையும் கொடுங்க, நம்ம கேட்டவனை கொடுத்தானா அப்படின்னு அந்த எதிர்க்கும் உணர்வு தான். அப்ப இது எது செய்யுது? இந்த உணர்வு. ஆகவே நம்ம உயிர் பத்தாவது நிலை அடையக்கூடிய அந்த நிலை வரப்போகும்போது பலவிதமான நிலைகள், ஏன்னா தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு சேர்த்து 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 அதற்கு தக்க உடனே அமைப்பாகி இப்படி பல தீமைகளை நீக்கிடும் உணர்வின் சக்தி வெற்றத்தில் தீமை அகற்றிடும் சக்தி இருந்தாலும் தீமை அவன் நமக்கு கெடுதல் செய்வானா செய்ய மாட்டானா அவன் அறிந்து முன்ன எச்சரிக்கையாக நமக்கிறான். இங்க ஆறாவது அறிவின் தன்மை என்ன சேவல் புரியோனே. ஆக நாளை என்ன நடக்கின்றது என்பது ஆறாவது அறிவால் அறிய தொடங்குகிறோம். ஆக நாளை என்கிற நிலையில் தீமை என்ற நிலையில் வந்த பின் காத்திகேயா, இப்படி முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. தீமை என்று நெறிந்து கொண்ட பின் அது நமக்குள் தீமை என்ற நிலையில் தான் ஞானம். ஆக அதன் கொண்டு அந்த தீமைகளை நாம் அகற்ற பழக வேண்டும். இல்லை என்றால் நமது உணர்வுகள் நம் முன்னக்குடி காலையில் எந்திரிச்ச ஒண்ணு பாருங்க உடல்ல யார் யாரும் நம்மளுக்கு தீமை செய்தாலும் அதெல்லாம் முன்னேறி வரும். காலையில் எந்திரிச்சோன்னா தொழில நஷ்டம் ஆனா இந்த நஷ்டம் என்ற இப்ப நம்ம வைத்திய ரீதியிலும் மற்ற நிலையில் வரப்போம்போது நாம் யாருடன் ராத்திரி பேசினோமோ அதே ராத்திரி படுக்க போகும்போது இந்த முன்னாடி வரும். அப்ப அவனுடைய வலுவான நிலைகள் ராத்திரிக்கு நாளைக்கு இன்னாரு கொடுக்கணும், இப்படி செய்யணும், நான் கிடைக்காம கொடுக்கணும், இந்த பச்சை செய்து வச்சிருங்க, ஆக நாளைக்கு வந்து இவன் இப்படி கேட்பானே அப்படின்னு முன்னறிவிப்பா நம்ம சொல்றோம். அந்த உணர்வு முன்னணி இருந்த ராத்திரி நீங்க தூங்க முடியுதா? தூங்க முடியல. ஆகவே தூங்க முடியலன்னா எது நிலையான அமைப்பு? நம்மளுக்கு இப்படி ஆகவே நாம் என்ன செய்யறோங்கிற போது பிரிதொரு உணர்வை சொன்ன ராத்திரி கேட்ட சப்பம் இப்படியும் மேலெல்லாம் வலிக்கிறது, எப்படியோ பெரிய வலிக்கிறது, எங்கெங்கோ ஒரு இழுத்து போகுதுன்னு நினைக்கிறேன். பலருடைய வேதனை என்று உணரும் போது பலருடைய உணர்வுகளும் நமக்கு சிந்திக்கும் மாற்றல் விட்டு அதனால அந்த உணர்வுகள் இங்கே வரும். அப்ப என்ன செய்யறோம்? நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது ஒவ்வொரு மனிதன் உணர்வு நம்ம ஆன்மாவில் இருக்கு. பல விதமான கலக்கல் வரும்போது என்னை பார்த்தோம்னா ஒரு ஒரு உருவத்துக்கு கை இருக்காது, கால் இருக்கா, தலை இருக்கும். இந்த நாம ரெண்டு படங்களை போட்டு காமிச்சு அனுப்பிச்சுவேன், எது முன்னணியிலிருந்து அதன் வழி தெரியும். இப்படி நம்ம ஆன்மாக்களில் அது அதிகமா இருக்குமோ உயிரில பெற்று அறிய செய்யும். நாம் புலனடங்கி தூங்கினாலும் இந்த ஆன்மாவில் இருப்பதுதான் எதன் உணர்வு, அதாவது சந்தோஷமா இருந்தா ஆனந்தமா இருக்கும். இப்ப நீங்க துருவ நட்சத்திரத்தின் பேரவர்கள் நீங்க திரையில் நின்று படுத்து பாருங்க, ராத்திரிக்கு அங்க வானமண்டலத்தை கொண்டு நிறைய சொல்லுங்க. அதே மாதிரி நாளைக்கு ஆசை இதெல்லாம் பெற வேண்டும் என்ற ஆசையோடு இருந்து பாருங்க, இன்னொரு இடத்துக்கு இங்கே பண்ணணும்னா அது பண்ணாமல் இங்கே மிதக்கிற மாதிரி தெரியும், எங்கேயோ பறந்து போகிற மாதிரி தெரியும். இந்த உணர்வின் ஆசைகள் அங்கே செல்லும். ஆக இடைப்பட்ட பின் ஆசை இலைகள் அது எழுப்பு நிலை வரப்போம்போது திடீர்னு மறையும். போகிற மாதிரி இருக்கும், இந்த உணர்வு இருக்கும், அப்போ நாம் இங்கே மிதக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு என்ன எங்கேயோ போகும் பொழுது இந்த உணர்வு விழிப்புணர்ச்சி வரும். எந்திரிச்சு பார்த்தோன்னா உடல்ல பட 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 நடி. ஆக இது எது இயக்குகின்றது? இந்த உணர்வு உணர்ச்சிகள் நம்ம இயக்கு. ஆக நம்ம எண்ணத்தினுடைய ஆன்மாவில் பெருக்கப்படும் போது இந்த ஆன்மாவில் எது நிலையோ அது அதிகமாகும். நாம் பார்த்தது கேட்டது நுகர்ந்தது அனைத்தும் நமது முன்னணி ஆன்மாவாக வருகின்றது. நாம குழம்பு வைக்கும்போது உள்ளதான் எல்லாம் கலந்திருக்கின்றது. அந்த குழம்புக்குள் கலந்திருந்தால் உப்பு அதிகமானா அந்த சுவையை தான் முன்னணியில் கொண்டிருக்கின்றது. காரத்தை அதிகமானா அதுதான் முன்னணியில் கொண்டிருக்கின்றது. இதே போலதான் நம்ம ஆன்மாவில் எதன் வலுவின் தன்மையும் நான் நுகர்ந்து உணர்வின் தன்மை பெறும்போது அந்த உணர்ச்சியின் தன்மை பெறுகின்றது. எனக்கு கெட்ட சொப்பனம் வந்தது அப்படின்னு நினைத்தார். சில நேரங்களில் எனக்கு இறந்தவங்கள கொண்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லா வகையிலும் தன்னுடைய நிலைகளை கேட்டிருப்பாங்க. இந்த உணர்வுடைய நிலைகள் ரொம்ப ஆர்வமா அதை கேட்டிருப்பாங்க. இந்த உணர்வின் பதிவு இந்த உடல்ல அந்த இருக்கு, அதன் வித்தெல்லாம் ஓண்டு, அந்த வித்தெல்லாம் ஓண்டிருந்தா அவங்க உடல்ல இருந்து உணர்வு அதிகமான புமைக்கு வரும். நாம் இங்க சாயங்காலம் சிலருடைய பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களெல்லாம் பழமையானவர்கள் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த உணர்வின் தன்மை நமக்கு வந்து அவங்கள நாம் அறியக்கூடிய தன்மை. செத்தவங்க வந்தாங்க, அவங்க எந்த காலத்துல வந்தாங்க இந்த உருவம் தெரியும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? அவங்க உடல்ல விளைந்தது அவங்க உணர்வின் தன்மையில் இந்த நிலையில வரப்படும் போது நமக்கு என்ன நடக்கும்? அதே போல பதட்டமும் பயமும் நாளை என்ன ஆகுமோ, அவங்க இறந்த இந்த பய உணர்வுகள் நிச்சயமா வரும். அப்ப அந்த மாதிரி நிச்சயமா வரும்னா அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துறது எந்த வழி? ஆமா, அந்த மாதிரி வருதுனாலும் ராத்திரியில் வரப்போகும்போது விழிப்படும். அப்ப பதட்டம் வரும். அப்ப பதட்டம் வரும்போது நம்முடைய நினைவு எங்க இருக்கணும்? இஸ்ராமத்திலே அந்த துரு நட்சத்திரத்தின் தேரல் இருக்கிறோம். ரேடியோ டிவி அலைகள்ல எந்த ஸ்டேஷன் வைக்கிறோமோ அந்த அளவரிசை தான் இருக்கும். ஆக அதற்கு என்ன இருக்கின்றது? ஆண்டினா இருக்கின்றது, ஏரியல் இருக்கு. நமக்கு ஆண்டினாவும் ஏரியல்னு நமக்கு அண்ணதான். கண்ணால் கவர்ந்து அந்த உயிருக்குள் நுகர்ந்து உணவின் தன்மை அறிகின்றது. ஆனா கருவில் ருக்மணி பரிவாரணத்தின் இந்த நினைவு வந்தப்பன் கண் வழிதான் இவன் ஒருத்தன் கெட்டவனை நாம் பார்க்கிறோம். அந்த ஊழ்வினை என்ற வித்தாக நமக்கு பதிவாக்கி விடுது. அப்ப அவன் நினைப்பு வரும்போது இந்த கண் வழிதான் அவன் செய்த உணர்வுலாம் இங்க வருது. அப்ப அதனை கவர்ந்து நுகர செய்யுது. அப்ப அவன் மேல நம்மளுக்கு வெறுப்பு வேதனை நம்மளுக்கு இப்படி செய்தான். ஒரு தீயனுடைய உணர்வு செய்யும்போது அவர் என்ன வரும்போது நமக்கு பதற்றம் வரும். அது ரோட்ல இன்னொருத்தனை தாக்குனா அந்த உணர்வின் தன்னை பதிவாக்குது. ஆனா அந்த பதிவான உணர்வு என்ன செய்யுது? நமக்குள்ள அந்த பதட்ட பயங்கள் ராத்திரியில பார்த்த உடனே ஏன் எதைச்சாவது நம்ம பதட்டப்படுறோம் என்று. இதே மாதிரி நாம ஒருத்தர் கடன் கொடுக்கணும், நாளைக்கு வந்து கேட்பானே ஏதாவது நம்மளை கேவலமா பேசிட்டா என்னங்கிற இந்த உணர்வு எடுக்கிறோம். இந்த ஆன்மாவில் முன்னணியில் இருக்கு. அப்ப நாமோ அவனுடைய நினைவு வராது. அவன் நம்மளை பேசுவான் என்ற உணர்ச்சிகளோட சேர்த்து இனம் புரியாதபடி ஆற்றில் பதட்டிருந்தாரு. ஆற்றில் தூக்கமறையில ஏன் எதுக்குன்னு தெரியாது. ஏன்னா இந்த உணர்வுகள் அந்த நான்மாவில் இருக்கப்படும்போது இதுவும் முன்னிலிருந்து இந்த உணர்ச்சிகள் எங்களுக்கு தோன்றும். இந்த மாதிரி நாம பார்த்தது கேட்டது அனைத்து நமக்கு ஜூவினை என்ற பதிவானத்தில் எதன் கண்வெடிப்பொழி பதிவானதோ அதன் உணர்ச்சி நினைவாற்றல் அதிகமாக இருப்போம். நான்மால் வரும். நான்மால் வந்தவன இதே உணர்ச்சிகள் என்ன செய்து நான் சுவாசிக்கும் உணர்வுகளை படப்பட்டு எதன் வேண்டுவோம் அது வீரியமாமாது. எப்படியும் தாத்தி நாம சுவாசித்து தானே ஆகணும். ஆக இந்த பிராணாயாமம் சொல்வான். இதுல எதன் அழுத்தம் அதிகமாகின்றோ அதன் உணர்வின் இயக்கம் அந்த கெட்ட அணுக்கள் நமக்குள் வளர்வது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி இந்த உணர்வு வளர்ந்து விட்டால் நமக்குள் என்ன செய்யுது? பதட்டமும் பயம் வந்து சிந்திக்கும் தன்மை அதை இழந்து கொண்டே வரும். அப்ப நம்மளை அறியாமல் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுவது பயத்தின் உணர்ச்சி அதிகமாகும். அந்த பயத்தின் உணர்ச்சி ஆகும்போது வேகமாகவே அந்த தீமையின் உணர்வை நமக்கு அந்த ரத்தத்தில் கலக்கும் தன்மை. அந்த ரத்தத்தில் கலந்து விட்டால் நம்ம ஏதாவது எண்ணத்தில் செய்தால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற இந்த பயப்பயத்த அதற்குதான் வரும். இதையெல்லாம் மந்தமான நிகழ்ச்சி கூறினர். இதையெல்லாம் ஆட்சி புரிகிறார் தசரத சக்கரவர்த்தி. அவன் காரணத்தை எப்படி வைத்து நமக்கு அடைந்தார்? நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்தப்பும் எத்தனையோ விதமான உணர்வு நமக்குள் அனுப்பும் 10வது நிலை அடையக்கூடிய இந்த சக்தி. அதனால இந்த சக்கரவர்த்தி என்று இந்த நிலையில் வரும். இந்த உணர்வின் தன்மை சொல்லு ராவணன் என்ன செய்யறான்? அது 10வது நிலை ஆகும். தசப்பிரியன் அப்படின்னு வந்து ராவணன் சொன்ன தசப்பிரியன், அதாவது 10வது நிலை. எந்த நிலையும் இவனுக்குள் இந்த உடலை நீச்சி கொண்டது பிரியனாகின்றான். இந்த உடல் ஆகப்படும் எதன் உணர்வோ அதன் வழி கொண்டு அவன் தீமைகளை அடைக்க ஆட்சி புரியும் அந்த சக்தியை கொள்கிற. நான் பத்தாவது நிலை அடையக்கூடிய உயிர், பத்தாவது நிலை அடையக்கூடிய இந்த உடல். ஆனால் தசப்பிரியன் என்று எண்ணும்போது நினைச்சான், ஒன்றை கொண்டு ஒன்றை கொண்டு பலவிதமான உணர்வில் தன்னை தின்று கொண்டு வந்தவன். அந்த உணர்ச்சியின் தன்மைதான் நாம் இங்கே இருக்கு. ஆகவே அப்படி உணர்ச்சியின் தன்மை இருந்தாலும் நம் உடல் ஆறாவது அறிவு இந்த தீமைகளை அறிந்திடும் நிலைகள் வருகின்றன. ஆக மற்ற உயிரினங்களுக்கு புலன் அறிவை அஞ்சு, மனிதனுக்கு மட்டும் ஆறாவது அறிவு. தீமை என்ற நிலைகள் வந்த பின் தீமையை அகற்றக்கூடிய சக்தி. காரணம், நாம் நுகர்ந்த உணவு அல்லது உணவுக்கு சேர்ந்த நஞ்சினை மலமாக மாற்றும். ஆக இந்த உணர்வின் தன்மை வந்து நஞ்சு என்று தெரிந்தால் அதை நீக்கி பழகிறது. ஆனால் மற்ற உயிரினங்கள் அனுசியும் மோன்று பார்க்கு தனக்கு ஆகலை என்றால் நகம்பிக்கிறது. மனிதனானது நஞ்சு என்று தெரிந்தால் உடனமா